வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 23 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருந்தபோது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழியை கூறினால் அந்த எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா, மனிதரிடமிருந்தா என்று கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின்பு ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்ச வேண்டியிருந்து இருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது திருச்சிலுவையின் புனித யோவானுடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இவர் 1542 ஆண்டு 24 தேதி ஜூன் மாதம் ஸ்பெயின் நாட்டிலே ஃபோன்திவேரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திலே பிறக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இவருடைய பெற்றோருக்கு 1529 ஆண்டு திருமணமாகின்றது. இவருடைய தந்தை மிகவும் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர். துணி தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபார குடும்பத்திலிருந்து வந்தவராக இவருடைய தந்தை இருக்கின்றார். இவருடைய தந்தை ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய தந்தைக்கு எதிர்த்து, இதனால் அவருடைய குடும்பத்திலிருந்து இவரை ஒதுக்கி வைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இவருடைய தந்தை வெளியே வந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் இந்த தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதில் 3வது குழந்தை தான் நாம் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய புனித திருச்சிலுவை யோவான் என்று சொல்லக்கூடிய நபரை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். 16 நூற்றாண்டை நாம் பார்க்கிற போது பல்வேறு விதமான எழுச்சி மிக்க ஒரு ஆண்டாக அந்த ஆண்டு ஸ்பெயினிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், பல்வேறு விதமான காலனிக்கல் என்று சொல்வார்கள், பல்வேறு விதமான காலனித்துவ பொருளாதார பயன்களை இந்த ஸ்பெயின் பெறக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான வளர்ச்சிகளை இந்த ஸ்பெயின் நாட்டிலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஸ்பெயின் நாட்டிலே பல்வேறு விதமான பணியும் பிணியும் பட்டினியும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பல குழந்தைகள் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த குழந்தையான லூயிஸ் என்பவரும் பிணியினால் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜான் மற்றும் அவருடைய பெற்றோர் மற்றும் இன்னொரு சகோதரர் 3-4 நபர்களும் சேர்ந்து ஸ்பெயினிலே பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜான் 2 இருக்கிற போது தன்னுடைய தந்தையை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய தந்தை இறந்த பிறகு தாயின் அரவணைப்பிலே வளரக்கூடியவராக இருக்கிறார். தாயின் அரவணைப்பு தனிமையில் ஒரு துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், தந்தை குடும்பம் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர்கள் பல்வேறு விதமான பிணிகளுக்கு உள்ளாகி ஏழைகளாக பல்வேறு விதமான கஷ்டங்களை தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜான் தன்னுடைய பள்ளி படிப்புகளை ஏழை பள்ளியில் படிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏழை மாணவர்களோடு இணைந்து படித்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளை தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்து அந்த இல்லத்தில் இருந்த ஒரு குருவானவர் இவரை அழைத்து தன்னோடு அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்போது அவருடைய தாய் அவரை விடவில்லை. ஆனாலும் தாயோடு சேர்ந்து இவர்கள் அனைவரும் இடம்பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இடம்பெயர்ந்து அங்கு சென்று இந்த குருவானவருக்கு இவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பணிகளை, ஆலய பணிகளை இந்த ஜான் இந்த குருவோடு சேர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் கல்வியில் சிறந்தவராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த அந்த குருவானவர் இவரை மேல் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி மேல் படிப்புக்கு படிப்பதற்காக இவரை சல்மானங்கா என்கின்ற இடத்திற்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அங்கு சென்று மொழி தேர்ந்து பெற்றவராக இருக்கிறார். பல்வேறு விதமான மொழிகளை கற்கக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான மொழிகளை கற்று பல்வேறு விதமான ஆராய்ச்சி படிப்புகளை படித்து கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு நபராக வரக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த தொன் அந்தோனியோ என்கின்ற குருவானவர், சிசு சபை குருவானவர், இவரை தன்னுடைய சபைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஆனால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி நான் குடும்பத்திலே இருந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பணிகளை குடும்பத்திற்காக ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் திடீரென்று மக்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக 1563 தன்னுடைய 21வது வயதில் கார்மேல் சபையில் நவத்துறவு இல்லத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். மெதினா என்கின்ற இடத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய சபை திட்டங்களை அவர் செய்து படிக்கக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் நவத்துறவு முடித்த பிறகு 1564 நவத்துறவுக்கு பின்பு சலமான்கா என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு மெய்யியலையும் இறையியலையும் படித்து தேர்ச்சி பெறக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான படிப்புகளை படித்து முடித்த பிறகு 1567 தன்னுடைய அறிவில் சிறந்தவராக இவர் விளங்கினாலும் இவருடைய அழைத்தலிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழக்கூடியதாக இருக்கிறது. நான் குருவானவராக மாற வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவர் சேர்ந்தவர், நான் இந்த சபையில் சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை அவருக்குள் எழுகின்றது. ஆனாலும் இவர் திருத்தொண்டராக குருவாக திருநிலைப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய முதல் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக மெதினா வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த மெதினாவில்தான் இவர் கார்மேல் சபையை புதுப்பித்த புனித அவிலா தெரசாலை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த புனித அவிலா தெரசாலை சந்திக்கின்றார். அவிலா தெரசாலுடைய வயது 52, இந்த ஜானுடைய வயது 25 ஆக இருக்கிறது. இவர்கள் இருவரும் சந்தித்து தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜான் கார்மேல் சபையை விட்டு கர்த்தூஷன் என்கின்ற சபைக்கு சேர்ந்து அந்த சபையிலே குருவாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவிலா தெரசால் இந்த ஜான் என்பவரை மனம் மாற்றி கார்மேல் சபையை புதுப்பிப்பதற்கான ஒரு பணிகளை செய்வதற்கான ஒரு ஆச்சரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதன்படி 1568 28ஆம் தேதி நவம்பர் மாதம் பாதுகை அணியா கார்மேல் சபை என்பதை புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல துன்பங்களை இந்த சபையில் அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்களையும் இறைவனையும் இணைப்பதற்கான பல்வேறு விதமான பணிகளை இவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பணிகளை செய்து பல்வேறு விதமான நூல்களை இவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். இன்றும் இவருடைய நூல்கள் பிற மத லைப்ரரிகளில் வைத்து வாசிப்பதற்கான, ஆன்மீகத்தை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் அனைவரும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல்களை எல்லாம் இவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த நூல்களை எல்லாம் கடவுளின் மனிதரையும் இணைக்கக்கூடிய மறைபொருளை ஒன்றிப்பை சுட்டிக்காட்டக்கூடியவராக பல்விதமான நூல்களை இவர் மக்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 1591 இவர் 1591 இவர் இறக்கிறார். இவர் இறந்த பிறகு 1726 திருத்தந்தை 13 பெனடிக்ட் இவரை புனிதராக உயர்த்தி, அது மட்டுமல்ல இவரை திருச்சபை மறை வல்லுநராகவும் உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் பல்வேறு விதமான பணிகளை தன்னுடைய மக்களுக்காக, தன் மக்களையும் இறைவனையும் இணைப்பதற்கான பல்வேறு விதமான பணிகளை இவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் வாழ்வில் நடந்த ஒரு மிகப்பெரிய அனுபவம், சபையை புதுப்பித்த பிறகு இவர் அந்த சபையிலே எந்த விதமான அதிகாரத்தையும் பிரிப்பதற்காக அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக கடவுளையும் மக்களையும் இணைப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய எழுத்துக்களாலும் சரி, தன்னுடைய ஜப வாழ்வாலும் சரி, மக்களுக்கு இறைவனை அழைத்து செல்லக்கூடியவராக, இறைவனை எடுத்து காட்டுபவராக, இறைவனோடு இணைய பல்வேறுதமான பணிகளை இவர் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அபிலாதரசால் தன்னுடைய நூலிலே சிலுவை யோவானை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிறார், தன்னுடைய அதிகாரத்தை கடவுளை வெளிப்படுத்துவதற்காக இவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய நூலிலே அபிலாதரசால் சொல்கிறார், யோவான் தன்னுடைய அனைத்து அதிகாரத்தையும் கடவுளுக்கு பணிந்து ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய மன உணர்வோடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். சிலுவை மீது கொண்ட அன்பை தன்னுடைய பெயரில் சுமந்து கொண்டு சிலுவைக்காக, கிறிஸ்துவை இணைப்பதற்காக, மக்களை இணைப்பதற்காக பல்விதமான பணிகளை அவர் செய்கிறார் என்று சொல்லி அபிலாதரசால் தன்னுடைய நூலிலே அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு கோவிலில் கற்பித்து கொண்டிருக்கின்ற போது மறைநூல் அறிஞர்களும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை எல்லாம் செய்கிறீர், இந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள் யார் என்று சொல்லி இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்பதற்கு இந்த அதிகாரத்தை மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 21 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை வாசிக்கின்ற போது ஏன் இந்த கேள்வியை இவர்கள் கேட்டார்கள் என்று நாம் ஆராயக்கூடியவர்களாக இருப்போம். இயேசு எருசலேமுக்கு நுழையக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயுவின் செய்தி 21:1-11 நாம் வாசிக்கிறோம். இயேசு எருசலேமுக்குள் நுழைந்து மக்களை எல்லாம் சந்தித்து ஆர்ப்பரித்து அவர்களோடு இணையக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயுவின் செய்தி 21:26 உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம், இயேசு ஆலயத்தில் பணி செய்வோரை அடித்து துரத்தக்கூடியவராக இருக்கிறார், தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், புதுப்பித்தல் பணியை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். மீண்டும் மத்தேயுவின் செய்தி 21:17-23 வாசிக்கின்றோம், பெத்தானி நாட்டிலே நுழைந்து அந்த இடத்திலே அத்தி மரத்தை சபிக்கக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் மத்தேயுவின் செய்தி 21:23-29 நாம் வாசிக்கின்றோம், அவர் மீண்டும் எருசலேம் ஆலயத்திற்குள் சென்று அங்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த இந்த மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இந்த அதிகாரத்தை எல்லாம் உமக்கு யார் கொடுத்தது என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நீர் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறீர், ஆலயத்தில் பணி செய்பவரையெல்லாம் நீ துரத்தி அடிக்கக்கூடியவராக இருக்கின்றீர், எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்து உன்னை மக்கள் எல்லோரும் புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நீர் அத்தி மரத்தை சபிக்கக்கூடியவராக இருக்கின்றீர், நீர் கற்பிக்கக்கூடியவராக இருக்கின்றீர், இந்த அதிகாரத்தை எல்லாம் உமக்கு யார் கொடுத்தது என்று சொல்லி இந்த மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை பார்த்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இயேசுவின் புகழ் அதிகரித்து கொண்டே இருந்தது. இயேசுவை மக்கள் அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர் எருசலேம் நுழைகிற போது பல்வேறு விதமான மக்கள் அவரை சூழ்ந்து நின்று தாவீதின் அரசே வாழ்க என்று சொல்லி அவரை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவின் புகழ் ஓங்கிக் கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இயேசுவினுடைய வாழ்விலே பல்வேறு விதமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். எருசலேம் ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக, இயேசுவின் ஆலயத்திற்குள் நீங்கள் எதுவும் தீமையானதை செய்ய முடியாது என்று சொல்லி இயேசுவினுடைய தாக்கம் அந்த மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இதை பார்த்த இந்த மக்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலைமை குருக்களும் இந்த மக்களின் மூப்பர்களும் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இயேசுவில் அவர்கள் ஒரு அச்சுறுத்தலை உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியவராக அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை அதிகாரிகளும் கடவுளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மக்களை அவர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். மக்களுக்கான எந்த விதமான பணிகளையும் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் இயேசு அங்கு வந்து, நீங்கள் கடவுளை அன்பு செய்வது போல மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கடவுளையும் மனிதத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருந்தார். இதை பார்த்த மக்கள் இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மதிக்கவில்லை, மாறாக இயேசுவை அதிகம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இயேசுவுக்கு பின்பாக பல்வேறு விதமான மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் அதிகாரிகளும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவில் அவர்கள் ஒரு ஆபத்தை உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை மக்கள் மீது திணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்ததை மக்களிடத்தில் சொல்லி அவர்கள் மக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். மனிதர்களுக்கு விடுதலை பெறக்கூடியவர்களாக இருந்தார். பல்வேறு விதமான அற்புதங்களை செய்து மனிதரையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய அதிகாரத்தை அவர் எந்த விதத்திலும் தான் என்கின்ற மனநிலையில் அவர் செய்யவில்லை. மாறாக கடவுள் எனக்கு பணித்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால் இயேசுவை அவர்கள் ஆபத்து நிறைந்த ஒரு மனிதராக இந்த பரிசேயர் கூட்டம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் தான் இயேசுவிடத்தில் இந்த கேள்வி கேட்கிறார்கள், உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது, இந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த நபர் யார் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த காரணங்களை எல்லாம் வைத்து கொண்டு இயேசுவை பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கேட்ட கேள்விக்கு இயேசு மீண்டும் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நாம் நற்செய்தியை வாசிக்கின்ற போது பல்வேறு விதமான கேள்விகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். இயேசுனுடைய நற்செய்தியிலே இயேசு எங்கெல்லாம் கேள்வி கேட்டார் என்பதையெல்லாம் இந்த வாரத்தில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுவும் சிறப்பாக திருமுழுக்கு யோவானை பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகளை இந்த வாரத்தில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவும் ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்கள் சொல்கிறார், இயேசு கேட்கிறார், திருமுழுக்கு யோவானுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றார்? அது விண்ணகத்தில் இருந்தா, மனிதரிடத்திலிருந்தா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த மக்கள் இயேசுவின் இறைவனிடம் நன்மையை காண அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தன. இயேசுவிடம் இருந்த நன்மையை அவர்கள் பார்க்க மறந்து விட்டார்கள். தாங்கள் சொந்த மனசாட்சியை அவர்கள் ஆராய, இதயத்தை திறக்க அவர்கள் தயாராக இல்லை. இந்த இரண்டு காரணங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இவருடைய நற்செய்தியிலே இயேசுவுடைய நன்மைகளை இவர்கள் காண அவருடைய கண்கள் திறக்கவில்லை. இரண்டாவது, அவர்கள் மக்களுடைய மனசாட்சியை திறந்து செய்வதற்கான ஒரு செயல்பாடை, அவர்கள் இதயத்தை திறந்து பார்ப்பதற்கான ஒரு மனநிலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் இன்று நாம் பல நேரங்களில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு இயேசு பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய கண்களை திறந்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இயேசு நம்மை பல்வேறு விதமான அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் அதை நாம் தன்னுடைய இதயங்களை திறந்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் பல நேரங்களில் நாம் இயேசுவை குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக, இயேசுவை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் அதிகாரிகளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இயேசுவை குற்றம் சாட்டக்கூடியவர்களாக, இயேசுவை விமர்சிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். காரணம், இவருடைய கண்கள் திறக்கவில்லை. இவருடைய இதயம், அவருடைய பணிகளை செய்வதற்கான இதயங்கள் அவர்கள் திறந்து அவர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை. இன்று நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த சதுசேயர்களையும் பதுசேயர்களையும் தலைமை குருக்களையும் அதிகாரிகளையும் போல இருக்கின்றோமா, அல்லது இறைவனை காணக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கண்களும் இதயங்களும் திறக்கின்ற போது இறைவனை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனை முழுமையாக தரிசனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவருடைய அதிகாரத்தை நாம் முழுமையாக பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறைவன் நமக்கு முழுமையான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் நிறைவாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நச்சதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும், நாம் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு அதிகாரத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய, நம்முடைய மக்களை இறைவனிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய அதிகாரமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய திருச்சிலுவையின் புனித யோவான் தன்னுடைய நூலிலே சொல்வார், நான் கிறிஸ்துவின் ஆழமான வேர் ஊன்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவில் நாம் ஆழமாக வேர் ஊன்றி இருக்கின்ற போது அந்த கிறிஸ்துவை நாம் நம்முடைய அதிகாரத்தின் வழியாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு எப்படி, நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டாரோ, நம்முடைய அதிகாரங்களிலும், நம்முடைய குடும்ப அதிகாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணி செய்யக்கூடிய இடங்களில் அதிகாரமாக இருந்தாலும் சரி, நான் என்ற அகந்தை இல்லாமல் நம்முடைய கண்கள் திறந்து, இதயத்தை திறந்து, பிறருக்காக என்கின்ற ஒரு மனநிலை நாம் வாழ்கிற போது கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை வேரூன்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை, அந்த வேரூன்ற மக்களை நாம் பிறருக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக, கிறிஸ்துவில் இணைந்த மக்களாக நாம் வாழ்கிற போது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய வாழ்வை, நம்முடைய மீட்பை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய மீட்பையும் வாழ்வையும் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனை கண் திறந்து பார்த்து இறைவன் கொடுத்த அந்த அருளை பிறரோடு பகிர்ந்து வாழவும், இறைவன் கொடுத்த அந்த இதயத்தை பிறரை விமர்சிக்காமல் பிறரோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ இத்திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.
என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்று.